நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய கோர்ஸ்க்கு போகிறாங்க இல்லைங்களா, பொறியியல், மருத்துவம், கலை அறிவியல், அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறியியலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200,000 மாணவர்கள் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,600,000 அப்படின்ட்டு ஒரு சர்வே சொல்லுது. ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 8 கனியாக இருந்தது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால். இப்போ யார் வேணாலும் எடுக்கலாம், எல்லா இடத்துலையும் வருஷம் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்துட்டுருக்குது. வெளியே வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறத விடவும் அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் சிவகுமார் பழனியப்பன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவருமே ஒரு என்ஜினியர் டேர்ன்டு ஆண்டர்பிரனியோர் தான். இப்போ என்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி, என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி அவங்க ஒரு புக் போட்டிருக்கிறாங்க, பிகம் அன் என்ஜினியர் நாட் ஜஸ்ட் அன் என்ஜினியரிங் கிராஜுவேட். அது ரொம்ப அருமையான தலைப்பிலான ஒரு புத்தகம். அதாவது பொறியியல் வல்லுநராகுங்கள், பொறியியல் பட்டதாரியாக அல்ல அப்படின்ட்டு அருமையான தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் எழுத என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
எது வந்து உங்களை தூண்டுச்சு இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத, என்ன காரணம், அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
என்னுடைய அலுவல் சம்பந்தமாக வந்து பல்வேறு கல்லூரிகளுக்கு நான் போவது வழக்கம், ரெக்ரூட்மெண்ட்டுக்காகவும் ட்ரைனிங்காகவும் போவது வழக்கம். அந்த வழக்கமாக போகும்போது மாணவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணும்போது, அவங்களுடைய பேசும்பொழுது, அவங்ககிட்ட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, பெருவாரியான மாணவர்கள் வந்து பொறியியல் கல்லூரிக்கு வந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 80% மாணவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் எதற்காக வந்து பொறியியல் துறை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, எதற்காக இந்த குறிப்பிட்ட மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான ஒரு சுயமான ஒரு தெளிவு கிடையாது. யாரோ சொந்தக்காரங்க படிச்சிருக்காங்க பிஇ, யாரோ சொன்னாங்க இசி எடுங்க அப்படின்னு, யாரோ சொன்னாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க அப்படின்னு, அதனால் வந்து அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சுயமாக சிந்திக்காமல், சுயமான ஒரு தெளிவு இல்லாமல், மற்றவங்க எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு கூட்டத்தோட நம்மளும் ஒன்றா போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதுனால, அவங்க கல்லூரியில் வந்ததுக்கப்புறமாவும் ஒரு தெளிவாக வந்து கற்றுக்க முடியறதில்லை, படிக்க முடியறதில்லை. அவங்களும் ஒரு கும்பலோட ஒன்றா வந்துட்டு 4 வருஷம் அங்கே தங்கியிருந்துட்டு ஒரு பட்டத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, ஒரு மார்க் வாங்கிட்டு. ஆனால் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா, கல்லூரி முடித்து பட்டம் பெற்று வந்ததுக்கப்புறமா, உண்மையிலேயே ஒரு சிறந்த பொறியாளராக வராங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம சொன்ன மாதிரி 1,600,000 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வெளியில் வராங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பொறுத்தளவுக்கு. அந்த 1,600,000 பேரில் எவ்வளவு பேர் வந்து வெறும் பட்டங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு பட்டதாரிகளாக வராங்க, எவ்வளவு பேர் உண்மையான பொறியாளராக அந்த ஒரு கான்செப்ட், இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், அந்த எல்லாத்தையும் தெளிவாக கற்றுக்கொண்டு வரவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா மிக மிக குறைவு. ஸோ அந்த ஒரு அடிப்படையில், அந்த ஒரு பார்வையில் வச்சு தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். ஸோ மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வெறும் பொறியியல் பட்டதாரியாக இருக்காதீங்க, உண்மையான ஒரு பொறியாளராக வெளியில் வாங்க அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுங்க.
கரெக்டாக சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற மண்டபம், கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை குழப்புற வகையில் நிறைய வழிகாட்டி நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் கலந்துட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுதுன்னா அது நமக்கு தெரியலை, ஏன்னா நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பலை, அதை எடுங்க இது எடுங்கன்றாங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, இந்த வருஷம் என்ன பொறியியல் இது போகுது, இது 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்து எடுக்கணும் இல்லைங்களா. ஆனால் யாருமே அதை பார்க்கறது இல்லை. இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பலரும் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இதில் வியாபார நோக்கோடு நடத்தப்படுகிற பயிலரங்கங்களும் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். சரி, இந்த ஒரு விழிப்புணர்வு, அதாவது நீ பொறியாளராக வரப்போறியா அல்லது ஒரு கலை அறிவியல், ஒரு வணிகவியல் துறையை தேர்ந்தெடுக்க போறியா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எப்போ ஏற்படணும், யார் காரணமாக இருக்கணும்?
முக்கியமா மாணவர்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் வந்து ஒரு 8, 9, 10 வகுப்பு படிக்கும் பொழுதே வந்து மாணவன் எந்த சப்ஜெக்ட்ல அவனுக்கு வந்து ஆர்வம் அதிகமா இருக்கு, பிசிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கானா, கெமிஸ்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கானா, மேத்ஸ்ல இருக்கானா அப்படிங்கறது அவங்களுடைய ஆராய்ச்சி அவங்களுடைய அனுபவம் மூலமா பார்த்து பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லணும். உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பொண்ணோ பையனோ இந்த துறையில சிறப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு அதை கண்டுகொள்ளக்கூடிய திறன் ஆசிரியர்களுக்கு முதல் வேணும். இரண்டாவது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பெருவாரியான கல்லூரிகளே வந்து ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பயிலரங்கள் நடத்துறாங்க. எல்லாரையும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவருக்கு காசு கொடுத்து அவரும் பேசுறாரு, இந்த துறை எடுங்க எடுங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த புத்தகத்துல கூட நீங்க வந்து அடுத்த 1 வருஷத்துல எந்த துறை சிறப்பா இருக்க போகுது, இல்ல அடுத்த 2 வருஷத்துல எந்த துறை சிறப்பா இருக்க போகுதுன்னு பார்த்து நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வந்து பிடித்தமா இருக்கு, வேலை வாய்ப்பு அல்லது தொழில் அப்படிங்கிறது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, நீங்கள் அடுத்த 30 வருஷம் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. ஸோ அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதை கண்டுபிடிச்சி அந்த துறையில் நீங்கள் எடுத்து போகும்பொழுது நீங்கள் வந்து அதில் சிறப்பாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய மாடல் கேட்பாங்க, சார் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது எனக்கு எது நல்லா வரும் அப்படின்னு. ஸோ முக்கியமானது ஒன்று வந்து ஒரு சுய சோதனை, செல்ஃப் என்கொயரி அப்படின்னு சொல்கிற மாதிரி, நமக்கே எந்த துறையில் நல்ல ஆர்வம் இருக்குது, எந்த சப்ஜெக்ட் நான் நல்லா படிக்கிறேன், மேத்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து ஒரு சிந்தனை மாணவர்களுக்கு வரணும். 1. பெற்றோர்களும் மாணவர்களை வந்து பள்ளிக்கு அனுப்பணும், மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ என்ன ஆர்வம் இருக்குது, எந்த துறையில் போனவங்க சிறப்பாக வருவாங்க, அவங்களுக்கே உண்டான ஒரு செல்ஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான விஷயங்களை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் ஊக்கம் கொடுத்து கொண்டு வரணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே பொறியாளன் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும், ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். அது மிக மிக தவறான ஒரு கருத்துங்க. ஐடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பூமாக மேலே வந்துச்சு, பட் சிறிது 10 வருடங்களுக்கு பிறகு திரும்பியும் ஏதோ பிரச்சனை நடக்குது, வேலைவாய்ப்புகள் குறையுதுன்னா எல்லாரும் ஐடி வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் சமுதாயத்தில் நடக்குதுன்னு பார்க்காதீங்க, சுயமாக உங்களுக்கே எதில் ஆர்வம் இருக்குது, நீங்கள் எதை பண்ணினா சோர்வடையாமல் நேரங்காலம் பார்க்காம நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நார்மலி நம்ம சொல்லும்போது, இஃப் சம்மன் கேன் டூ சம்திங் டயர்லெஸ் அண்ட் டைம்லெஸ், சோர்வடையாமல் நேரம் காலம் பார்க்காம ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மாணவனால் அவனுக்கு அந்த துறையில் ஆர்வம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஸோ அந்த துறையில் தேர்ந்தெடுத்து கல்வி தேர்ந்தெடுத்து கல்லூரிக்கு போனார்னா அவர் வந்து அதில் சிறப்பாக வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இசையில் வந்து ஒரு நாட்டமே இல்லை உங்களுக்கு, ஆனால் உங்களை கொண்டு போய் ஒரு 4 மணி நேரம் இசை கச்சேரியில் முதல் வருஷத்தில் உட்கார வச்சிடுறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுதான் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து பொறியியல் கல்லூரி வகுப்பறைக்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணிட்ருக்காங்க. அவங்களுக்கு அதில் நாட்டமே இருக்காது, ஆனால் பெற்றோரின் கட்டாயத்தாலோ சமுதாயத்தின் கட்டாயத்தாலோ அவர்கள் பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அங்கே வந்ததுக்கப்புறமா ஆர்வமே இல்லாமல் கல்லூரிகளே உட்காந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறதுனால தான் பல்வேறு வகையான சமுதாய பிரச்சனைகள் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி முதல்வரையே வந்து கொலை செய்கிற அளவுக்கு மாணவர்கள் போகிறாங்க. ஸோ ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஏன் மாணவர்கள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸுங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது.
சரி, இந்த எல்லா கருத்துக்களும் சேர்ந்து தான் உங்களை வந்து இந்த புத்தகம் எழுத தூண்டியிருக்குதுன்ட்டு தெரியுது. சரி, இப்போ கிராமப்புற மாணவர்களும் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க, அப்புறம் லேட்ரல் என்ட்ரி அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்குறாங்க, 2ஆம் ஆண்டுலேருந்து வர்றாங்க, இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எப்படி இவங்களால் சக மாணவர்களோட கம்பீட் பண்ண முடியுதா?
அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தமிழக அரசு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறத நீக்கினாங்க. காரணம் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து நுழைவுத் தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி எடுத்து நகர்ப்புற மாணவர்களோட போட்டி போட்டு பொறியியல் கல்லூரியோட இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சுருவோம், 12ஆம் வகுப்புக்கு எடுக்கக்கூடிய மார்க் மதிப்பெண்களை மட்டுமே வைத்து அட்மிஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து அது ஒரு நல்ல முடிவு, கிராமப்புற மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த முடிவு எடுத்ததுனால பிளஸ் டூவில் வந்து 50 மார்க் எடுத்து பாஸ் ஆனால் கூட போதும் பொறியியல் கல்லூரிக்கு வரக்கு, முன்னாடி வந்து அது கிடையாது. நீங்கள் பிளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கணும், அதுபோக மீன் மறுபடியும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து நுழைவுத் தேர்வுலையும் மார்க் எடுக்கணும். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவுன்சிலிங் போகும்போது பிளஸ் டூ மார்க்கும் என்ட்ரன்ஸ்க்கு நுழைவுத் தேர்வு மார்க்கும் ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க உங்களுடைய புரிதல் வந்து அங்கே செக் பண்ணுறது கிடையாது. பிளஸ் டூவில் என்ன நடக்குது, பெருவாரியான மாணவர்கள் பெருவாரியான பள்ளிகள் வந்து 11ஆம் வகுப்பை மொத்தமாக புறக்கணிச்சிட்டு 12ஆம் வகுப்பு பாடங்களை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க. புரிந்து கொள்ளாமல் மனப்பாடம் பண்ணி மட்டுமே படித்து விட்டு மார்க் எடுத்துட்டு அந்த மார்க்கை வச்சுட்டு வர்றதுனால பொறியியல் கல்லூரிகளை வந்து மிக மிக சிரமப்படுறாங்க. பெருவாரியான தமிழ் கல்வி முறையிலிருந்து வர மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பொறியியல் கல்லூரியில் வந்து கல்வி முறை ஆங்கிலத்தில் இருக்குது, புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது, பயிற்சி முறை எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. அவங்க இங்கிலீஷில் படித்து அதை எழுதணும். ஸோ அந்த இடத்துல வரும்போது நகர்ப்புற மாணவர்களோடு, சிபிஎஸ்சியிலிருந்து வர மாணவர்களோடு போட்டி போட்டு அவங்களோடு திறமையாக வருவதற்கு கிராமப்புற மாணவர்கள் சிரமப்படுறாங்க. பட் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், கிராமப்புற மாணவர்களையும் பார்த்துருக்கேன் சிறப்பாக வர்றவங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பொறியாளனாக வரணுங்கிற ஒரு உத்வேகத்தோட, ஒரு குறிக்கோளோட எக்ஸ்ட்ராவாக சிறப்பான ஒரு முயற்சியை மேற்கொண்டு, ஒரு விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் வந்து நல்லா வந்துடுறாங்க. ஸோ நான் கல்லூரியில் வந்திருக்கேன், நான் வந்து தமிழ் மீடியத்தில் வந்திருக்கேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போடணும், முயற்சி எடுக்கணும்னு புரிந்து கொண்ட மாணவர்கள் அந்த முயற்சி எடுத்து நல்லபடியாக நல்ல நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய மாணவர்கள் நானே பார்த்துருக்கேன். ஆனால் வந்து நாம் இங்கே வந்துட்டோமே, நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சோர்வடைந்து மனம் தளர்ச்சி கொண்டு தன்னம்பிக்கை இழந்து வாடக்கூடிய மாணவர்களையும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி போகும்போது வந்து அவர்கள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது.
ஆக அந்த பொறி உத்வேகம் வந்து மாணவன்கிட்ட இருந்தால் இன்னும் நல்லா பரிமளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ ஒரு பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுல என்னென்ன முக்கிய அம்சங்களை ஒரு மாணவனும் பெற்றோர்களும் கையாளணும்?
பொறியியல் கல்லூரி நானே பார்த்துருக்கேன், பெற்றோர்கள் வந்து கேட்குறாங்க ஹாஸ்டல் வசதி இருக்கா. ஒரு பெற்றோர் கேட்குறாரு ஹாஸ்டலில் வந்து அசைவ உணவு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கான கிரைட்டீரியாஸ் இது கிடையாது. கல்லூரிகளும் என்ன செய்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து ஏர் கண்டிஷன் கிளாஸ் ரூம் இருக்குது, குளிர்சாதன வசதியோட பேருந்து இருக்குது, பயங்கர பெரிய பெரிய பில்டிங் இருக்குதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ கல்லூரியில் முக்கியமான 3-4 அம்சங்கள் என்னென்னா, சிறந்த ஆசிரியர்கள் இருக்கணும் நம்பர் 1. பழங்காலங்களெல்லாம் வந்து மரத்தறிகளையும் கற்றுக்கிட்டாங்க, ஆனால் ஆசிரியர்கள் சிறப்பாக இருந்தாங்க. பெரிய பில்டிங்கோ இல்லை ஒரு மாடர்ன் ஃபெசிலிட்டி ஆஃப் பில்டிங்கோ தேவை கிடையாது. சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த ஒரு சிறந்த பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அது முக்கியமான ஒன்றுங்க. ரெண்டாவது தொழிற்கூடம் ஆர் லேபரட்டரிஸ், எந்த வகையான லேபரட்டரிஸ் அந்த கல்லூரியில் இருக்குது, ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கா, புது புது தொழில்நுட்பங்களை கொண்டு வந்திருக்காங்களா மாணவர்கள் வந்து செய்முறை பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. மூணாவது வந்து எந்த மாதிரியான நிறுவனங்கள் மாணவர்களை தேர்ந்தெடுக்க வருகிறார்கள், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வர்றாங்க, அவங்களுடைய ரேங்கிங்லாம் பொறுத்து அது ஒன்று பார்க்கலாம். நான்காவது என்னென்னா, இந்திய பல்வேறு மேகசின்ஸ் என்று சொல்லப்படுகிற மேகசின்ஸ் வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க கல்லூரிகளுக்கு, அவங்களுடைய பல்வேறு கிரைட்டீரியாஸ் எடுத்துக்கிட்டு, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த கல்லூரியிலிருந்து, எத்தனை பேராசிரியர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒன்று, அப்புறமா எவ்வளவு இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன், தொழில் நிறுவனங்களோடு கல்லூரிகள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தொடர்பை வளர்த்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு அங்கே மாணவர்கள் போய் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 4-5 பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு லிஸ்ட், ஒரு ரேங்கிங் போடுறாங்க. அந்த ரேங்கிங்கும் கூட பெற்றோர்கள் கவனமாக பார்க்கணும், பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல கல்லூரிகளை தேர்வு செய்யணுங்க. வெறும் பகட்டான விளம்பரங்களை மட்டுமே பார்த்து கல்லூரிகளை தேர்வு செய்வது மிக மிக தவறான ஒரு போக்கு.
நல்ல சொன்னீங்க சார். அதே மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கிறது கூட 2-3 வருஷம் ஃபோக்கஸ் இல்லாமல் 30 வருஷம் அவருடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ முதல் தலைமுறை பொறியாளர்களும் வர்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட இப்போ வங்கி கடன் வசதிகள்லாம் நிறைய வந்ததுனால நிறைய பேர் இதுக்கு வர்றாங்க. முதல் தலைமுறையினர் வந்து அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா?
பார்த்தீங்கன்னா நானே கூட எங்களுடைய குடும்பத்தில் முதல் தலைமுறை பொறியாளர் தான். எங்களுடைய குடும்பத்தில் வந்து பொறியியல் கல்லூரியில் படித்தவர்கள் யாரும் கிடையாது. 10 வருடங்களுக்கு முன்னால் வந்து நான் கல்லூரிக்கு போகும்போது நான் தான் முதல் முறையாக ஒரு பொறியியல் கல்லூரிக்கு போனேன். முதல் தலைமுறைக்குன்னு சிறப்பான தனியாக ஒன்றும் கிடையாது, ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் குடும்பங்களிலோ இல்லை சொந்தங்களிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஏற்கனவே பொறியாளர் இருந்தாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும், ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதலாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் முதல் தலைமுறை பொறியாளர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு நல்ல பேராசிரியரையோ, ஒரு உங்கள் பள்ளி ஆசிரியரோ, இல்லை உங்களுடைய நகரத்திலோ கிராமத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பொறியியல் துறையில் இருப்பவரை ஒருத்தர் வந்து உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அவர்கிட்ட போய் நான் பொறியியல் துறையில் படிக்க போகிறேன் சார், நீங்கள் எனக்கு வந்து வழிகாட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அவரோடு பணியாற்றி அவர்கிட்டருந்து ஒரு இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி பணியாற்றலாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு வந்து இணையதளம் மூலமாக வந்து நீங்கள் உலகத்தில் இருக்கிற எங்கே இருக்கிறவங்க வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ பெரிய ஒரு கடினம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இணையதளம் மூலமாகவே உலகத்தில் எங்கே இருக்கின்ற ஒரு சிறந்த பொறியாளரை கண்டுபிடித்து அவரோடு இமெயில், ஃபேஸ்புக், மற்றொரு இந்த சமுதாய வலைத்தளங்கள் மூலமாக கூட தொடர்பு கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலை கூட பெற்றுக்கொள்ள முடியுங்க. எல்லாமே இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் அதை புரிந்து கொண்டு அதை நோக்கி போய் அதை எடுத்துக்க வேண்டியது தான் முக்கியமான விஷயம்.
இப்போ சுமாராக 2 லட்சம் மாணவர்கள் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில் வெளியே வர்றாங்க பொறியியல் மாணவர்கள். இதுல எத்தனை சதவிகிதம் வந்து எம்ப்ளாயபிலிட்டியா இருக்குது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் புதுதில்லியிலிருந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க சென்ற ஆண்டு. அந்த ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அவங்க ஆய்வு நடத்தியது ஒரு சில டெஸ்ட்லாம் வச்சு கணித்து பார்த்தாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 8% மாணவர்கள் மட்டும்தான் எம்ப்ளாயபிள், அதாவது வேலைக்கு அமர்த்தப்பட தகுதியுள்ளவர்களா அப்படிங்கிறாங்க. அவங்க எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்கிறதும், நீங்கள் இன்றைக்கி மாணவன் சேர்ந்தான்னா நாளைக்கு வேலை செய்ய முடியாது. எம்ப்ளாயபிள் தே கால் இட் அஸ் ட்ரெயினபிள், மீன்ஸ் பயிற்றுவிக்கக்கூடிய மாணவனாக இருக்கிற ஒன்லி 8% தான். அந்த 8% நிறுவனங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான அளவில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பொருட்செலவு ஆர்ட் செலவுலாம் ஸ்பெண்ட் பண்ணி 6 மாதம் ஒரு வருடம் பயிற்சி அளிக்க வேண்டியது இருக்குது. 4 வருஷம் படிச்சுட்டு வந்தால் கூட திரும்பியும் அடிப்படையிலிருந்து நிறுவனங்கள் மறுபடியும் பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனத்துக்கு வேண்டிய துறை சார்ந்து, அந்த நிறுவனத்துக்கு வேண்டிய டெக்னாலஜி தொழில்நுட்பத்திலிருந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியான பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஸோ 8% மட்டும்தான் எம்ப்ளாயபிள் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. அதை விட அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, அதே ஆய்வறிக்கையில் 40% மாணவர்கள் வந்து அறிவு சார்ந்த துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து சுயமாக சிந்திக்க தெரியாது, மற்றவர்களோடு பழகுவது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒன்று இல்லை அப்படிங்கிறாங்க. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஸோ மற்றவர்களோடு எப்படி பழகுவது, எப்படி தொடர்புகளை வளர்த்து கொள்வது, உறவுகளை வளர்த்து கொள்வதுங்கிற ஒரு அறிவு, அந்த ஒரு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 40% மாணவர்கள் வந்து அறிவு சாராத, உடல் உழைப்பு மட்டுமே இருக்கக்கூடிய துறைகளில் மட்டும்தான் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ அறிவு சாராத துறையில் பணியாற்றுவதற்கு 4 வருஷமாக எதுக்கு வந்து பொறியியல் படிக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ நான் மாணவர்கள் சந்திக்கும்போது சொல்கிறது அதுதான், எப்படியும் 4 ஆண்டுகள் நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்க, கல்லூரியில் கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க போகிறீங்க. ஸோ 4 ஆண்டுகளில் ஏன் நீங்கள் வந்து சரியான முறையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திசையில் கஷ்டப்பட்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது, அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிறந்த மாணவராக வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 1. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்களும் நல்ல மாணவர்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க கல்லூரியிலிருந்து, இன்னொரு சைடு நிறுவனங்களுக்கும் சிறந்த மாணவர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்தில் சொல்கிறாங்க, ஒரு மாணவனை வந்து அவங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது 100 பேர்த்த அவங்க வந்து அலசி பார்க்குறாங்க. 100 பேர்த்தோடைய தகுதி அலசி க்ரைட்டீரியா பார்த்து அவங்களே ஃபில்டர் பண்ணி டெஸ்ட்டு வச்சு அப்புறமா இன்டர்வியூ வச்சு எல்லாம் பண்ணி தான் ஒரு பையனை எடுக்க முடியுது. ஸோ ஒரு ஆளை வந்து வேலைக்கு அமர்த்துவதற்கு ஒரு நிறுவனம் 100 பேரை அலசி ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது ரெண்டு பக்கமும். ஒரு சைடு நிறுவனங்களுக்கு தகுதியான மாணவர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாணவர்கள் நிறையா வெளியில் வராங்க ஆனால் தகுதியானவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டுக்குள்ள இடைவெளி மிக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. நம்ம எதுனா முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஆஸ் அ கண்ட்ரி வந்து குவான்டிட்டியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் தகுதியை மேம்படுத்தாமல் எண்ணிக்கையை மட்டுமே நம்ம கூட்டி கொண்டு வந்திருக்கோம். நிறையா பொறியியல் கல்லூரிகள் திறந்து எல்லாரையும் பொறியியல் கல்லூரிகள் சேர்த்து விட்டு, ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது சமுதாயத்தில்.
இந்த 2 லட்சத்தில் 16,000 பேர் தான் வந்து எம்ப்ளாயபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, முன்னிறுத்திருக்கிறீங்க. இந்த தவறு எங்கே நடக்குது, மாணவர்கள் பக்கம் இருந்து இருக்குதா, இல்லை கல்லூரிகள் அத்தகைய கல்லூரிகளா, எங்கே வந்து இங்கே திருத்திக் கொள்ள வேண்டும்?
தவறு என்று சுட்டி காட்ட வேண்டுமானால் எல்லா இடத்துலையும் தவறு இருக்குது. நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு நடத்துது. மாணவர்கள் வந்து ஒரு மதிப்பெண் பெறும் இயந்திரமாகத்தான் பள்ளிக்கூடங்கள் பார்க்குது இன்றைக்கி. அவங்க வந்து ஒரு மாணவன் வந்து சுமாராக படிக்கிறான் அப்படின்னா அவனை வெளியே துறத்துறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பள்ளியின் பெயர் வந்து 100% தேர்ச்சியின் மூலமாக தான் அவங்களுடைய பெயர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பள்ளிகள் அதிகமாக இருக்குது. அது முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று, பெற்றோர்களும் வந்து குழந்தைகளை வந்து மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து, அந்த பையன் வந்து பிஇ படிக்கிறான், நம்ம சொந்தக்கார பையன் பிஇ படிக்கிறான், அந்த பொண்ணு கல்லூரியில் இருக்கா, நீயும் போய் படி அப்படின்னு மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய குழந்தையும் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும் மாணவர்கள் வந்து ஒரு சில மாணவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. 2. 3வது பார்வை என்னன்னா, கல்லூரிகள் கூட பார்த்தீங்கன்னா பெருவாரியான கல்லூரிகள் வந்து கல்வி என்கின்ற ஒரு நோக்கத்தை விட்டு அது வியாபாரமாக பார்க்கப்படுகிறது. பல வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் வந்து கல்வி என்பது சேவையாக இருந்துச்சு, எஜுகேஷன் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ எஜுகேஷன் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு கல்வி சேவையாக இருந்தது வியாபாரமாக மாறும் பொழுது அங்கே இருக்கிறவர்கள் வியாபாரிகள், அவர்கள் வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதை விட வியாபாரத்தை அதிகமாக பார்க்கின்ற காரணத்தினாலே கல்வியின் தரத்தை விட்டுவிட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலம் எப்படி லாபம் சம்பாதிப்பது என்கிற எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனாலே கல்வியோட தரம் குறைந்து கொண்டே வருகிறது. 4வது பகுதி வந்து, அரசும் அரசு நிர்வாகமும் கூட கொஞ்சம் இதில் வந்து இன்னும் கவனம் எடுத்திருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்லூரிகள், புதிய புதிய கல்லூரிகளை அவர்கள் அனுமதிப்பதற்கு முன்னாலே வந்து இவ்வளோ மாணவர்கள் தேவையா, இவ்வளோ இன்ஜினியர்களுக்கு இந்த நாட்டுக்கு தேவையாங்கிற ஒரு அலசி ஆராய்ச்சி பண்ணி ஒரு மிகவும் நிதானத்தோடு கவனத்தோடு புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னா அது கூட ஒரு வகையில் வந்து இதை கட்டுப்படுத்துவதற்கு உதவியாக இருந்திருக்கும். இன்றைக்கு எல்லா வகையிலும் வந்து நமக்கு இந்த கட்டுக்கோப்பு இல்லாதனால மாணவர்கள் நம்ம வந்து எந்த வகையிலையும் மாணவர்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தேர் சில்ட்ரன், இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டி டு கைட் தம். இன்றைய தலைமுறை மாணவர்களை நான் கண்டிப்பாக எப்பவுமே குற்றம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் தான் இல்லை, அதுதான் முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன்.
சரியாக சொன்னீங்க, மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. சரிங்க சார், இப்போ வந்து இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டுருக்குது. இவங்க ஃபைனல் இயர் வரும்போதே வந்து எங்கேயோ ஒரு இதில் பிளேஸ் ஆகிருக்கணும். ஒரு 4-5 மாதம் கேப் இருந்தாலும் கூட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிளேஸ்மெண்ட் வரும்போது ஆஃப் கேம்பஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது சமுதாயத்திலையும் ஒரு ஒரு ப்ரெஷராக வந்து ஒரு ஸ்டிக்மா என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி ஏற்பட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா 1-ஆம் ஆண்டு மாணவர்கள் கூட பிளேஸ்மெண்ட் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கல்லூரிகளில் போய் பேசும் பொழுது 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேச போனால் கூட, சார் பிளேஸ்மெண்ட் எப்போ சார் வரும், நான் இப்போ தானே இப்போ வந்திருக்கேன், காலேஜுக்குள்ளே வந்தே 6 மாதம் கூட ஆகலை, இப்போவே எதுக்கு பிளேஸ்மெண்ட்டை பற்றி யோசிக்கிற, வேலை வாய்ப்பு பற்றி யோசிக்கிற, நீ வந்து உன்னுடைய வேலை என்ன, 4 ஆண்டு கல்லூரியில் படிப்பது அதுதான் முக்கியமான வேலை, அந்த வேலையை நாம் சிறப்பாக செய்தோமானா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தானாக நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. 1-ஆம் ஆண்டிலிருந்து பிளேஸ்மெண்ட்டை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. 1-ஆம் ஆண்டிலிருந்தே நான் எப்படி ஒரு சிறப்பான பொறியாளனாக வருவது, எப்படி என்னுடைய பொறியியல் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிற நோக்கம் இருந்ததானா அதை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருந்தீர்களானா கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொறியாளனாக வருவீங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தானாக நடக்கும், நிறுவனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நான் எப்போவுமே மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் எதுக்காக நிறுவனங்களை நோக்கி போய் எனக்கு வேலை கொடுங்க கேட்கணும், ஏன் வந்து உங்கள் திறன்களை வளர்த்துக்கொண்டு நிறுவனங்கள் உங்களை நோக்கி வரக்கூடாது. உன்னுடைய திறனை பார்த்தேன், உங்களுடைய ஒரு உங்களுடைய ரிசர்ச் பேப்பரை நாங்கள் பார்த்தோம், அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்தோம், உங்களுடைய ஒரு ரெசியூமை நாங்கள் பார்த்தோம், அதில் இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய திறன்களை ஏன் வளர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒன்று முக்கியம் தான். ஏன்னா வந்து கடைசியில் வந்து மாணவர்கள் எதுக்கு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு சமுதாயம் எதிர்பார்க்குது, அது முக்கியம் தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு வேலையை மட்டும் பார்க்காதீங்க, லைஃப் லாங் கெரியர் அப்படின்னு சொல்லுவோம், நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு நாம் என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கு யோசிக்க ஆரம்பிக்கும் போது பிளேஸ்மெண்ட்டை தாண்டி வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கை வந்து ஒரு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்
நான். அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பிஇ பட்டதாரியை வந்து வேலையில் நாங்கள் எடுக்கிறத விடவும் ஒரு டிப்ளமோ ஹோல்டர் எடுத்துகிட்டு போகிறோம், ஏன்னா அவங்க வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறது இல்லை, நிறைய எதிர்பார்ப்புகள் அவங்கக்கிட்ட கிடையாது, இவங்க வந்து அந்த ஒயிட் காலர் ஜாப் மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அதனால் அவங்கள எடுக்கிறத விடவும் ஒரு ஐடி படித்தவங்களோ அல்லது டிப்ளமோ படித்தவங்களோ எடுக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. இதை பற்றின உங்களோட கமெண்ட். அப்புறம் அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொறியாளர்கள் கேம்பஸ் வரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலைகளுக்கு கூட அவங்க போகிறாங்க, இதுக்காக இவங்க 4 வருஷம் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சில துறைகளில் போய் வேலைக்கு இருக்கிறாங்க.
டிப்ளமோ அண்ட் பொறியாளர் பற்றி கேட்டீங்க, நீங்கள் சொல்கிறது மிக உண்மை. ஈவன் நானும் கேட்டிருக்கேன் ஒரு சில நிறுவனங்களில் வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 4 ஆண்டுகள் படித்து விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒயிட் காலர் ஜாப் என்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு கஷ்டப்படாமல் எளிதான வேலைகளுக்கு தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்குள்ளே உட்காந்து குளிர்சாதன வசதியோட சொகுசாக வாழணும்னு நினைக்கிற மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க. வெறஸ் ஐடி டிப்ளமோ படித்த மாணவ பசங்க வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களை வந்து நிறுவனங்கள் விரும்பி எடுக்கிறாங்க ஒரு வகை, அது உண்மை, மிகவும் உண்மை. அது இன்னொரு கேள்வி கேட்டீங்க, தகுதி இல்லாத இடங்களுக்கு போகிறது. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்திலே வந்து 3 மாணவர்கள் பற்றி எழுதியிருக்கேன். ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கேட்டகராக இருக்கார், ஒரு செக்யூரிட்டி கார்டு அல்லது அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கார். இன்னொரு மாணவர் வந்து பீஸா டெலிவரி, பீஸாவை வந்து டெலிவரி பண்ணுற வேலையில் இருக்கார். இன்னொரு மாணவர் சாதாரண ஒரு அலுவலகத்தில் பேக் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க, மெயில் அனுப்புவது, குரியர் அனுப்புறது, அந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பொறியியல் கல்லூரிகள் நிறைந்து அதிகமாக இருக்குது, பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பொறியாளனாக ஆகாமல் வெறும் பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வெளியே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை சொன்ன நம்ம ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் ஆய்வறிக்கை அது என்ன சொல்லுதுன்னா, சராசரியாக ஒரு ஆண்டில் இந்தியாவில் வந்து நம்முடைய பொருளாதார நிலைமை நம்ம சிறப்பாக இருக்கும்போது ஜிடிபி அப்படிங்கிறது 8% இருக்கும் பொழுது 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது இந்தியாவில் பொறியாளர்களுக்கு. நம்ம எவ்வளோ இன்ஜினியர் உருவாக்குறோம், 16 லட்சம் பேர் உருவாக்கிட்டு இருக்கோம். அதே பொருளாதார நிலைமை மந்தமாக இருக்கும் பொழுது, ஜிடிபி 3% இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ 16 லட்சம் பேரை நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம், ஆனால் டிமாண்ட் வந்து 2 லட்சம் தான் இருக்கு. மீதி 10-12 லட்சம் மாணவர்கள் என்ன ஆகிறார்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு சாதாரண சிறிய வேலைகளில் போய் இருந்து கொள்கிறார்கள். அவர்கள் படித்த படிப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் 4 ஆண்டுகள் 40 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்காங்க, லேபரேட்டரிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் துறைகளில் மாணவர்கள் வேலை செய்கிறார்கள். அது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது சிறு நல்ல ஒரு பொறியியல் பட்டம் வாங்கின மாணவர் வந்து சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாயை வேலை பார்ப்பான். நான் பார்த்துருக்கேன் அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து மிகவும் வேதனையான விஷயம். அதெல்லாம் தான் புத்தகத்தோட எழுதுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை திறனை வளர்த்துக்கொள்ளாவிட்டால், உங்களுடைய திறமைகளை உங்களுடைய கல்வி இதை வந்து நீங்கள் வளர்த்துக்கொள்ளலைன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். கடைசியில் இந்த சிறந்த வாய்ப்பு கிடைக்காது, நல்ல நிறுவனங்களில் பணியாற்ற முடியாது, ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையில் பிழைப்புக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அதனால தான் வந்து நம்ம வந்து உண்மையிலேயே பொறியாளனாக வரணுமா இல்லை ஒரு பட்டம் மட்டும் போதுமாங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது மாணவர்களுக்கு.
4 வருஷம் கல்லூரி படிப்பு மட்டும் போதாது, ஓவராலா எல்லா அந்த திறன்களையும் மேம்படுத்தணும், அதுக்காக உண்டான கல்வியறிவும் பெறணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ காலேஜஸில் கேம்பஸ் வரும்போது செலக்ட் ஆகிடுறாங்க, பட் அவங்க வந்து 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது பணியில் அமர்றதுக்கு. சில பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே 1 வருஷம் 2 வருஷம் வீணாக்கிடுறாங்க. அது மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
சமீப காலங்களில் வந்து நிறுவனங்கள் வந்து பொருளாதார நிலைமைக்கு மந்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் நிறுவனத்திற்கு ஊழியர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வரல, அவங்களுக்கு பிஸ்னஸ் வரல அப்படின்னு சொல்லி மாணவர்களை காக்க வைக்கிறார்கள். 2 வருடம் வரை கூட மாணவர்கள் காத்திருக்கிறார்கள் வேலைக்கு போவதற்கு. ஆஃபர் லெட்டர் இருக்குது ஆனால் அவங்க வேலைக்கு கூப்பிடல. ஸோ இந்த 2 வருட காலங்களில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுடைய வருமானத்தை இழக்கிறார்கள், நம்பர் 1. 2வது, அவங்களுடைய அனுபவத்தை இழக்கிறார்கள். 3வது முக்கியமான விஷயம், அவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் அறிவு வந்து வளராமல் இருக்கிறதுனால, ஐடியல் மந்தமாக இருப்பதனால அவர்கள் வந்து கவனம் சிதறுகிறது, அவர்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் குறைகிறது, அட்டென்ஷன் லெவல்ஸ் குறைகிறது, எல்லாமே குறையுது. ஸோ அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து முக்கியமான அறிவுரை என்னென்னா, உங்களுக்கு வந்து பெரிய நிறுவனத்தில் ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் கூட நீங்கள் அது வரும்னு காத்திருக்க வேண்டாம். உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு நிறுவனங்களிலோ, எஸ்எம்இ எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படக்கூடிய குறுகிய நிறுவனங்களிலோ கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. தயவு செய்து படித்து முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அறிவு மழுங்கிவிடும், நம்மளுடைய ஆற்றல் குறைந்து விடும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் கூப்பிடும்போது கூட நம்ம போய் அங்கே வேலை செய்ய முடியாது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது 1 வருடமோ 6 மாதமோ 2 வருடமோ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையிலே வேறு ஏதாவது வேலைக்கு செல்லுங்கள், சம்மந்தப்பட்ட வேலை, உங்கள் துறைக்கு சம்மந்தப்பட்ட வேலைக்கு செல்லுங்கள். அப்படி வேலைக்கு போடும்போது அந்த துறையிலேயாவது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் வந்து என்கேஜாக இருப்பீங்க. அதில் நீங்கள் வந்து வீட்டில் சும்மா ஐடியலாக இருக்க மாட்டீங்க. இப்படி போகும்பொழுது அட்லீஸ்ட் உங்களுடைய அறிவு வளரும், உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படி இருக்கும், அது வந்து பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
சரிங்க சார், இப்போ ஏன் பெருவாரியான பொறியியல் கல்லூரி மாணவர்கள் ஏன் தொழில் முனைவோராக வர்றது இல்லை?
தொழில் முனைவோராக வருவதற்கு 3-4 முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ் தகுதிகள் தேவைப்படுகிறது. முதல் வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்று சொல்வார்கள். ரிஸ்க் டேக்கிங் என்றால் சாதாரண எப்பவும் இருக்கிற விதத்திலிருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அது வந்து முக்கியமாக தேவைப்படுகிறது. 2வது, தொழில் முனைவோராக வருவதற்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நிறைந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இல்லாமல் வெளியில் வந்து புதிய புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து பல மாணவர்கள் செய்வதில்லை. 3வது, அடிப்படையான திறன்களை வளர்த்து கொள்ளாததுனால எங்கேயோ ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு போகலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கிறதுனால பெருவாரியான மாணவர்கள் வருவதில்லை. ஆனால் அதையும் தாண்டி நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க, ஒரு சில நல்ல மாணவர்கள் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு பணியாளனாக இல்லாமல் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு தரணுங்கிற ஒரு மைண்ட், ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுக்கு. அவர்களெல்லாம் வந்து சாதாரண மாணவர்களோடு சேராமல் ஒரு ஒரு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எப்படி போவது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உள்ள மாணவர்களாக இருப்பாங்க. அந்த அந்த ஃபயர் இருக்கும் அவங்ககிட்ட, நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும், எதையாவது பெருசாக சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கிற மாணவர்கள் வந்து எல்லா தடைகளையும் தாண்டி அந்த முயற்சி நிறைய எடுக்கிறாங்க. அது ஒன்று. பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலிருந்தே கூட தொழில் முனைவோருக்கான, தொழில் முனைவதற்கான தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எல்லா காலேஜ் பெருவாரியான கல்லூரிகளில் வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்னு வச்சுருக்காங்க. அதன் மூலமாக மாணவர்களுக்கு அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த இடத்துக்கு எவ்வளோ மாணவர்கள் போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஒன்று, இந்தியா போன்ற மிக அதிகமான மக்கள் தொகையுள்ள நாட்டில் வந்து தொழில் முனைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நீங்க சமூகத்தை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஆஸ் அன் இன்ஜினியர் சமுதாய பிரச்சனைகளை உங்களுக்கு டெக்னாலஜி மூலமா நீங்க சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவே ஒரு தொழில் முனைவது தான். ஸோ அந்த வகையான எண்ணங்கள் மாணவர்களுக்கு கொண்டு வரணும். இன்னொன்று வந்து சோசியல் ஸ்கில்ஸ், அதாவது சமுதாய அறிவு கொடுக்குறோமா இன்றைய மாணவர்களுக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நம்ம மாணவன் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற மாநகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் 2.5 மணி நேரம் காலையில் 2.5 மணி நேரம் சாயந்தரம் பேருந்து பயணம் பண்ணுறான் வீட்டிலேருந்து கல்லூரிக்கு திரும்பி வரக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மாணவன் 5 மணி நேரம் பேருந்துலேயே கழிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் தூங்கிட்டு தான் வர்றான், வேறு எதுவும் உருப்படியாக பண்ணுறதில்ல. ஸோ அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி இஸ் லாஸ்ட், டைம் இஸ் லாஸ்ட், இதெல்லாம் இழக்கிறான். அந்த நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து மற்ற எதுவும் செய்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம்ங்க. ஸோ மாணவர்கள் வந்து கல்லூரிகளில் வகுப்பறைகளில் கற்றுக்கொள்வது வெறும் 20% தான். அதை விட்டு வெளியில் வந்து சமுதாயத்தில் வந்து அவன் பங்கெடுத்தானா தான் அவனுக்கு என்ன பிரச்சனைகள் தெரியும், அதற்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து அவன் ஒரு ஒரு தொழில் முனைவராக கொண்டு வர முடியும். அதுக்கு முக்கியமானது என்னென்னா மாணவர்கள் கல்லூரிகள் போங்க, பாடங்களை படியுங்க, அதையும் விட்டு அதை தாண்டி வெளியில் வந்து சமுதாயத்தில் பங்கெடுங்க. அந்த மாதிரியான சமுதாயத்திற்காக சார்ந்த நிறுவனங்களிலும் கூட வந்து நீங்கள் வந்து பணியாற்றும் பொழுது அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமூக பார்வையும் விரிவடைகிறது. சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியுமான்னு யோசிக்கும் பொழுது நீங்கள் தொழில் முனைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
நிறைவா ஒரு கேள்விங்க சார், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும், அதாவது பொறியியல் துறை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
மிக மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்து என்னன்னா மாணவனுக்கோ மாணவிக்கோ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இந்த ரெண்டுலேயும் உண்மையான ஒரு இன்க்ளினேஷன் ஆர்வம் இல்லை அப்படின்னா அவர்களை பொறியியல் கல்லூரிக்கு வற்புறுத்தி அனுப்பாதீங்க. மிக மிக முக்கியமான பொறியியல் என்பதே வந்து இன்ஜினியரிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் யூசிங் த லாங்குவேஜ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் ரொம்ப அடிப்படை பொறியியல் துறையில் நல்லபடியாக வர்றதுக்கு. ஸோ அந்த துறையில் கொஞ்சமாவது நாட்டம் இருக்க வேண்டும், அப்பொழுது தான் வந்து அவங்க உண்மையான ஒரு பொறியாளராக வர முடியும். இல்லைன்னா தெல் ஜஸ்ட் கம் ஆஸ் அ கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் விதவுட் அக்யூரிங் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். ஸோ அது முக்கியமான ஒன்று. இன்னொன்று வந்து மாணவர்களுக்கு என்ன இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற என்ன நாட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் வந்து அனுப்பக்கூடிய ஒரு நோக்கம் இருந்ததுன்னா மாணவர்கள் அது நல்லா வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிக மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது என்னென்னா கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போதோ ஏதோ ஒரு கல்லூரியில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பட்டம் பெற்றா போதும்னு நினைக்காம மாணவர்களும் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்ல நட்போட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கே படிக்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து.
ஒரு பொறியியல் பட்டதாரிக்கு பொறியியல் வல்லுநராக வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அத்தனை ஆலோசனைகளையும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
என்னுடைய இந்த அருமையான வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாணவர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் இந்த சமுதாய வானொலி நிலையத்தின் மூலமாக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததற்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி.
நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் சிவகுமார் பழனியப்பன் அவர்கள். இனி வரக்கூடிய வாரங்களில் பொறியியல் படிப்பை மேற்கொண்டிருக்கும் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்க. கேட்பதோட நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 04222431055. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நிகழ்ச்சிகள் யாவும் TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள். 107.4 எப்பவும் இதை கேளுங்கள்.